நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு கே பிரகாஷ். இவரு பாரதியார் பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்ட ஆய்வாளர். எம்ஃபில்ல பாத்தீங்கன்னா கரும்பின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை சுகர்கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட்ல 2014 வெளியிட்டிருக்கிறாங்க. இவரோட ஆராய்ச்சி கட்டுரை கரும்பின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற பேர்ல. இப்ப அதுல இருந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரையில இருந்து இவர் என்ன சொல்ல வர்றாரு, கரும்பின் தோற்றமும் வளர்ச்சியும் இதை பத்தி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு கே பிரகாஷ் கிட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரகாஷ்.
வணக்கம் மேடம். கரும்ப கரும்புன்னு சொல்றோம். குடும்ப பெயர் என்னவென்றால் இதை கிராமின்சி என்று அழைக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் இது இக்ஷு என்று சொல்கிறார்கள். அறிவியல் பெயர் சக்கரம் அபிஷ்ணரம் என்று அனைவரும் உலகளவில் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கரும்பின் தோற்றமானது தெற்கு ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஆரம்ப காலத்திலிருந்து இங்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கரும்பினமானது சக்கரம் பார்பரி என்ற பகையை சார்ந்தது.
கரும்ப என்ன பேர் சொன்னாலும் கரும்பு தான் இனிப்பதான் இருக்கு. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, எ ரோஸ் இஸ் எ ரோஸ் பை வாட் எவர் நேம் யூ கால் இட். அது மாதிரி கரும்ப வந்து நம்ம என்ன பேர் சொன்னாலும் கரும்பு தான் இனிப்பதான் இருக்கும். சரி பிரகாஷ், இப்ப கரும்புல இருந்து சர்க்கரை நம்ம எடுத்து கரும்பு சர்க்கரையை நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னால, அதாவது இந்த கரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால, கரும்பில இருந்து சர்க்கரை எடுக்கலாம் அப்படிங்கறதுக்கு முன்னால வேற எதையோ ஒரு பயன்பாட்டுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க?
கரும்பு உபயோகப்படுத்துவதற்கு முன்னாடி ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவில் கரும்பு அறிமுகம் ஆவதற்கு முன்னாடி இருந்தே மற்றொரு பயிராக சுகர் பீட் எனப்படும் சர்க்கரைவள்ளி கிழங்கை பயன்படுத்தினார்கள். கரும்பு உற்பத்தி அறிமுகமான பின்பு சர்க்கரை உற்பத்தி சர்க்கரைவள்ளி கிழங்கின் உற்பத்தியை பின்னோக்கி தள்ளியது.
அதாவது இழுப்பப்பூ சர்க்கரை மாதிரி கரும்பு வர்றதுக்கு முன்னால சர்க்கரைவள்ளி கிழங்குல இருந்து எடுத்திருக்கிறாங்க, கரும்பு வந்த பின்னாடி சர்க்கரைவள்ளி கிழங்கு அது பின்னுக்கு தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கரும்போட தன்மைகள், கரும்பின் வண்ணம் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா?
கரும்பு இது ஒரு மறுசுழற்சி பயிராகும். இது வந்து இங்கிலீஷ்ல சொன்னா பெர்னியல் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கணு என்பது 5 முதல் 10 பகுதிகளாக வளரக்கூடியது. ஒவ்வொரு கணுவும் 10 பகுதிகளாக இருக்கும். இதன் அளவு 1 முதல் 2 இன்சஸ் டயாமீட்டர் வரை இருக்கும் அல்லது 2 முதல் 3 இன்சஸ் அப்பார்ட் இருக்கும். உயரம் என்பது 15 அடி வரை வளரக்கூடிய தன்மை உண்டு. அதற்கு மேலும் உரத்தின் தன்மையை பொறுத்து அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கரும்பின் வண்ணங்களான பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்கள் மற்றும் இதர நிறங்களும் புதுவகையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தேவையான மழையளவு 1100 மில்லிமீட்டர் முதல் 1500 மில்லிமீட்டர் வரை தேவைப்படுகிறது. இதற்கு ஏற்ற தட்பவெப்பமான 32 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை தேவைப்படுகிறது. இது அனைத்து வகையான மண் பகுதியிலும் வளரக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்கிறது. இருந்தாலும் pH மதிப்பானது 5 முதல் 8.5 வரை தேவைப்படுகிறது. pH என்பது மண்ணின் கார அமிலத்தன்மையை பொறுத்து இது 5 முதல் 8.5 வரை தேவைப்படுகிறது.
சரி, இப்ப தமிழ்நாட்டில் அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டங்கள் என்னென்ன?
தமிழகத்தில் அதிகமாக கரும்பு உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் என்பது விழுப்புரம் முதலிடத்தில் இருக்கிறது. அதை அடுத்தபடியாக புதுக்கோட்டை, மதுரை, ஈரோடு மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் கரும்பு அதிக உற்பத்தி செய்யும் மாவட்டங்களாக தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் உத்தரப்பிரதேச மாநிலம் முதலிடத்தில் வகிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரா, அதற்கு அடுத்தபடியாக கர்நாடகா, தமிழகம் 4வது இடத்தில் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது.
சரி, உலக அளவுல கரும்பு அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அதெல்லாம்?
உலக அளவில் கரும்பு உற்பத்தி செய்யப்படும் நாடுகள் கியூபா என்பது முன்னாடி இருந்தது. தற்பொழுது பிரேசில் என்பது பின்னோக்கி தள்ளிவிட்டது. அதற்கு 2வது இடத்தில் இந்தியா இருக்கிறது. 3வது இடத்தில் சைனா இருக்கிறது.
நம்ம இந்திய துணைக்கண்டத்திலிருந்து எங்கெங்க சர்க்கரையை ஏற்றுமதி செய்யறோம், எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம்?
இந்தியாவிலிருந்து சர்க்கரை உற்பத்தி ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகளான சூடான், சோமாலியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா மற்றும் சில நாடுகளுக்கு இந்தியா சர்க்கரையின் ஏற்றுமதியை செய்து கொண்டிருக்கிறது.
இதுல இருந்து என்னென்ன உப பொருட்கள் கிடைக்குது பிரகாஷ்?
கரும்பின் மூலமாக அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள், நமக்கு உபயோகிக்கும் பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றது. கரும்பு பாலியிலிருந்து வெல்லம், ஜீனி, சர்க்கரை, மற்றும் எத்தனால் என்பது வாகனத்திற்கு எரிபொருளாக பயன்படுகிறது மற்றும் வாசனை திரவம் தயாரிப்பதற்காக எத்தனால் பயன்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மொலாசஸ். மொலாசஸ் என்பது சர்க்கரை உற்பத்தி செய்யப்படும் போது கிடைக்கும் கழிவுப் பொருட்களை போன்ற குழம்பு. இந்த குழம்பு என்பது மது தொழிற்சாலைக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. கரும்பு சக்கையானது கைது தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாகவும் எரிபொருளாகவும் மற்றும் வேளாண் நிலத்திற்கு உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் செங்கல் சூளைக்கு எரிபொருளாகவும் இதை பயன்படுத்துகிறார்கள்.
கரும்பு பயிரோட வளர்ச்சி பத்தி சொல்லுங்களேன், பிற நாடுகள் அது எப்படி இருக்குது?
பிற நாடுகளில் 8ஆம் நூற்றாண்டை பொறுத்தமட்டில் ஆசியாவில் இருந்து தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசியா நமது பகுதியில் இருந்து மத்திய தரைக்கடல் நாடுகள் மற்றும் மெசபடோமியா, எகிப்த், வட ஆப்பிரிக்கா மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு அரேபியர்கள் மூலமாக கொண்டு செல்லப்பட்டு பயிர் உற்பத்தி செய்யப்பட்டது. மற்ற நாடுகளில் 10ஆம் நூற்றாண்டை பொறுத்தமட்டில் மெசபடோமியாவில் கரும்பு உற்பத்தி செய்யாத இடமே இல்லை என்ற அளவுக்கு அவர்கள் பயிர் செய்தனர். அமெரிக்காவிற்கு விவசாய உற்பத்தி பொருளாக ஸ்பெயின் நாட்டினர் கரும்பை முதல் முதலாக அறிமுகப்படுத்தினார்கள். இந்தியாவில் இருந்து சீனர்கள் கடல் பயணமாக செல்வதற்காக கடலில் இருந்து உணவுப் பொருளுக்கு எடுத்து செல்றனர். அப்படி உணவிற்காக எடுத்து செல்லப்பட்ட பொழுது இந்தோனேஷியாவில் இருக்கும் ஜாவா சுமத்ரா தீவில் கரும்பு உற்பத்தி செய்வதற்கு வழிவகையாக அமைந்தது.
இந்த கரும்பு பத்தின குறிப்புகள் அல்லது பயன்பாடு வேத காலத்தில் இருந்திருக்கா?
வேத காலத்தில் இதை மருத்துவ குணம் உள்ள பயிராகவே பயன்படுத்தினார்கள். நியூகுனியாவை பொறுத்தமட்டில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது மருத்துவ பயிராக பயன்படுத்தப்பட்டது. கரும்பின் பால் அருந்துவதால் புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, பாலியல் திறன் அதிகரிக்கிறது மற்றும் கரும்பு பாலுடன் இளநீர், இஞ்சி, எலுமிச்சை ஆகியவற்றை கலந்து அருந்துவதால் சிறுநீரக எரிச்சல், தாகம், இருமல், காய்ச்சல், அஜீரண கோளாறு, மூட்டுவலி, உடல் சோர்வு போன்றவை தடுக்கப்படுகிறது. மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 நாளைக்கு 3 அல்லது 4 தினங்களுக்கு அருந்துவதால் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை குணமடையும். கரும்பை மென்று சாப்பிடுவதால் ஈறுகளுக்கு வலிமை ஏற்படும், பல்லிற்கு வெண்மையை உண்டாக்கும், பல்லில் இருக்கும் மஞ்சள் தன்மையை போக்கும், பல் கிருமிகளை அழிப்பதற்கு இது உதவியாக இருக்கிறது.
இதுல உள்ள நார் சத்து வந்து பல் இடுக்குகள்ல போய் பல்ல சுத்தம் பண்ணது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப கரும்பு சாறு கூட இன்னைக்கு வரைக்கும் கோயில்கள்ல வந்து அபிஷேகம் பண்றாங்க. ஒவ்வொரு பால், நெய், தேன் சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணா என்ன பலன் அப்படின்னு சொல்லும் போது கரும்பு சாறு கொண்டு கூட இன்னைக்கு வரைக்கும் கோயில்கள்ல அபிஷேகம் செய்யப்படுகிறது. சரி, நீங்க சமர்ப்பிச்ச உங்க கட்டுரை மூலமா கரும்பு விவசாயிகளுக்கு நீங்க என்ன தெரியப்படுத்த விரும்புறீங்க?
இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கரும்பின் பயன்பாடானது அனைத்து வகையிலும் இது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது கிராமப்புறத்தின் முதல் நகரம் வரை பணப்புழக்கத்திற்கு முக்கியத்துவமாக இருக்கிறது. இது எதிர்காலத்தில் உற்பத்தி அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சி கட்டுரையில் சுர்கேன் பீடிங் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரில் இருக்கும் சேனல் ஆஃப் சுர்கேன் ரிசர்ச் 2014ஆம் ஆண்டு எனது கட்டுரையை வெளியிட்டிருக்கிறது. இதற்கு மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்படும் பொழுது நீங்கள் சுர்கேன் பீடிங் இன்ஸ்டிடியூட்டில் இருக்கும் ஜேர்னல் ஆஃப் சுர்கேன் ரிசர்ச் என்ற பகுதியில் தரவிறக்கம் செய்து நீங்கள் முழுதாக தெரிந்து கொள்ளலாம்.
கருத்துக்களுக்கு நன்றி பிரகாஷ். கரும்பின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற தலைப்புல நிறைய தகவல்களை நமக்கு சொன்னாங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தின் முனைவர் பட்ட ஆய்வாளர் கே பிரகாஷ்.
107.4 சமுதாய வானொலி வாய்ப்பு வழங்கியதற்கு மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.